இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம் அறிவோம்.
வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சரவணம், நீங்க எப்படி இருக்கீங்க?
ஆ, நான் நல்லா இருக்கேன். நம்ம இப்போ பனிப்பூக்கள் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த வாரம் ஜெயகாந்தன் பிறந்த தினம் வந்தது. அதே போல் ஜெயகாந்தன் வந்து இறந்ததும் வந்து ஏப்ரல் மாதம்தான், 8ஆம் தேதி. இப்போ அவர் இறந்து 5 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அவரை பற்றி நினைவு கூர்ந்து உங்கள் கூட பேசலான்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணிட்டேன்.
கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம கூட வந்து விரிவாக அவரை பற்றி ஒரு கட்டுரை வந்து பனிப்பூக்கள் எழுதியிருக்கோம்.
ஆமாம், இப்போ நீங்கள் வந்து இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிங்க ஜெயகாந்தனோட புத்தகங்களை, அந்த காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரி அவரோட எழுத்து வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுங்க நீங்கள்.
நான் பர்சனலாக வந்து நான் ஜெயகாந்தனை படிக்க ஆரம்பித்தது ஒரு 80s, ஒரு 80களோட இறுதியில், 90களோட தொடக்கத்தில் நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு இருந்த பொழுது. அது கொஞ்சம் லேட்டு தான், நான் நிறைய அதுக்கு முன்னாலே ரொம்ப பாப்புலராக இருந்தார் அவர். நான் வந்து அதுக்கு முன்னால் நிறைய தமிழ் நாவல்களும் தமிழ் கட்டுரைகளும் படிக்கிற பழக்கம் இருந்தது. நான் அதுக்கு முன்னால் படித்தது வந்து மாலன், தேவன், தீஜானகிராமன், இந்திரா பார்த்தசாரதி, அசோகமித்ரன், சோராமசுவாமி, சுஜாதா, பாலகுமாரன், இந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்கள விட இவர் ரொம்ப இலக்கிய வட்டத்தில் அதிகமாக பேசப்பட்டவர். ஆனால் அதை பற்றி படிக்கலன்னா என் காரணம், முக்கியமான காரணம் வந்து அவர் எடுத்துக்கிட்ட டாப்பிக்கும் அவரோட ஸ்டைலும், அது கொஞ்சம் அடலசன் பீரியடை தாண்டினதுக்கு அல்லது அடலசன் பீரியட்ல இருக்கும்போது தான் படிக்க முடியும் அப்படிங்கிறது பல பேரோட கருத்து, நம்ம பேரண்ட்ஸையும் சேர்த்து. அதனால அது படிக்க நமக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. அது கொஞ்சம் உண்மையும் கூட. ஆனா அவரோட எழுத்துக்கள் வந்து பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். என்னன்னா, இப்போ வந்து அவரோட கதை களமும் அதுல வர்ற கதை மாந்தர்களும் ரொம்ப பேரை சொல்லணும், கிராமத்துல மத்திய தர வகுப்புல வளர்ந்த எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவங்க. ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் தவிர எனக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில பாக்குற கேரக்டர்ஸ். அந்த ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வாழ்க்கையில ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பரிணாமம் பரிமாணம் ரெண்டையுமே கொடுத்ததுன்னு சொல்றேன்.
சரி சரி, இப்ப நீங்க நிறைய கதை வாசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி உங்களை ரொம்பவே கவர்ந்த கதைன்னு உங்களுக்கு சொல்லுவீங்க, என்ன நினைவுக்கு வருது?
நிறைய கதை படிச்சிருக்கேன், நிறைய கதை வந்து இப்ப கூட நிலையில இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா அக்னி பிரவேசம் அப்படிங்கிறது, அது வந்து 1960களில் எழுதினது, 66 நினைக்கிறேன், அதுல எழுதினது. லிவிங் டுகெதர், ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிட்டா இன்னைக்கு வாழ்க்கை முறையில. அந்த கதையை படிச்சு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாம கூட இருக்கலாம், ரொம்ப சாதாரணமான விஷயமா கூட தெரியலாம். ஆனா 60ல் 66ல் இப்படி யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் சாதாரணமான விஷயம் இல்லை. குறிப்பா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து அவரோட நடையை வந்து கொச்சை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா வந்து அதுக்காக ரொம்ப மூடி மறைச்சு இலை மறைக்காயாவும் எழுதுறவர் கிடையாது, ரொம்ப ஒரு கம்பியில நடக்கிற மாதிரியான ஒரு விதை. அது வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. பின்னால வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பாலசுந்தரோட அரங்கேற்றம் மாதிரி படம் எல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லையா, அதுக்கு முன்னாலேயே, அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாலே இதை வந்து ஒரு கதை வடிவில் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. சின்ன கதை தான், ஒரு ஒரு மழை அடிக்கிற ராத்திரி நேரம் ஒரு கார்ல வந்து ஒரு லிஃப்ட் கொடுக்குற ஒரு பையன் கிட்ட, ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன், லிஃப்ட் கொடுக்குற ஒரு பையன் கிட்ட வந்து தன்னையும் அறியாம அவனோட ஆசைக்கு வந்து ஒரு பொண்ணு இணங்கிடுறான். அது வந்து வீட்டுக்கு வந்து சொல்லணும், ஒரு ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு, ரொம்ப இன்னசென்டான பொண்ணு. அதனால வந்து இது இணங்கினதையும் மறைச்சு வைக்கணும்னு தோணல, வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறான். அந்த அம்மாவோட ரியாக்ஷன், அந்த பையனோட பிஹேவியர், அது நடக்கிறதுக்கு முன்னாலையும் அப்புறமும் எப்படி அந்த பையன் பிஹேவ் பண்றான், அந்த பொண்ணு எப்படி அதை எடுத்துக்கிறா, இன்ஃபேக்ட் கடைசியா முடிவுல வந்து அது எப்படி ஒரு பாசிட்டிவா யூஸ்வலா இருக்கிற ட்ரமாட்டிக்கான ஒரு முடிவு இல்லாம வச்சிருப்பாரு அப்படிங்கறத நினைச்சிட்ட போது ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத, அந்த காலகட்டத்துல யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கதைன்னு சொல்லலாம்.
இப்ப அவர் இல்லாத இந்த தமிழ் இலக்கிய சூழல் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஆமா, அவரு இறந்த 5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்பவும் ஒரு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான், ஒரு பெரிய வெற்றிடம் தான். அவரோட சமகாலத்துல இருந்த பல பேர், சமகாலத்துல பாப்புலரா இருந்த பல பேரும் இறந்து ஒரு நாள் கடைசி ஒரு 5-6 வருஷத்துல இறந்துருக்காங்க. சுஜாதா, பாலகுமாரன், அசோக மித்ரன் மாதிரி இவங்க எல்லாருமே இறந்ததுங்கிறது பெரிய பெரிய வெற்றிடம் தான், ஒன்னும் மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இன்னொன்னே நம்ம யோசிக்கணும், தமிழ் மொழிங்கிறது ஒரு வற்றாத ஜீவநதி. ஆயிரக்கணக்கான வருஷமா, ஊரு கூட இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷமா அந்தந்த காலங்களுக்கு தேவையான படைப்பாளிகளை அது கொடுத்துட்டேதான் இருந்திருக்கு. இன்னும் அவங்க அவங்கவுங்க மறைஞ்ச பிறகும் அவங்களோட சந்ததிகள் மாதிரி பின்னால வந்தவங்க பெரிய அருமையான எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் வந்துட்டேதான் இருந்திருக்காங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் கொஞ்சம் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல என்ன கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நாடகை, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் எல்லாரும் சொல்லுவாங்க. பிரம்மோபதேசம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருக்கிறது. சுய தரிசனமும் அப்படிதான், அக்னி பிரவேசம் முதலே சொன்னேன், விழுதுகள், இந்த மாதிரி டாபிக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான டாபிக் அவர் எடுத்தது. ஆனா எனக்கு என்னோட பர்சனல் ஃபீலிங் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அது கொஞ்சம் ஆப்சொலியூட்டோ அப்படின்னு தோன்றது எனக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு, சாதாரணமாவே நடக்கிற விஷயமா போச்சு, ஒரு யூனிக்னஸ்ங்கிறது அதுல இல்லாம போச்சு. அந்த இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை கவர் பண்ற மாதிரியான நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்கன்னு
நினைக்கலாம். மேபி அவர் இப்போ இன்னமும் இருந்து எழுதிட்டு இருந்தாருன்னா இன்னும் அகடா யோசிச்சு நிறைய படைப்புகள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம.
அதுல கண்டிப்பா அதுல சொல்ல
வேண்டிய, இப்ப அவர் இடத்த இப்ப யாராவது நிரப்புதா நீங்க நினைக்கிறீங்களா?
நம்ம முதல்ல கேள்விக்கு சொன்ன பதில் மாதிரி தான் இதுவும். ஏன்னா இது வந்து தமிழ்ங்கிறது எவர் லிவிங் லாங்குவேஜ். நம்ம நமக்கு விவரம் தெரிஞ்சு அகத்தியர் தான் இதோட முதல் எழுத்தாளர்னு எடுக்கலாமே. அவரோட காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பனிப்பூக்கள் இருக்கிற எழுத்தாளர்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான படைப்பாளிகளை இந்த மொழி தொடர்ந்து கொடுத்துட்டேதான் இருக்கு. அந்த அளவுக்கு படைப்பாளர்களோட திறமையை பாராட்டுறது ஒரு புறம் இருந்தா கூட, அந்த மாதிரி படைப்பாளர்களை கொடுக்குற அளவுக்கு இந்த மொழியில வளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அதோட மொழியோட சிறப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயமோ இருக்காரு, பேஸ்ரா இருக்காரு, அந்த மாதிரி ரொம்ப சிறந்த படைப்பாளர்கள்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு. அந்த வகையில பார்த்தா ஒருத்தரோட சிறப்ப இன்னொருத்தரால முழுசா நிரப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப எனக்கு வந்து ஜே கே, தட் இஸ் ஜெயகாந்தனை பத்தி ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அவரோட கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவேன். அவரு கம்யூனிஸ்டத்தினால ஈர்க்கப்பட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவர். படிப்பெல்லாம் கூட விட்டுட்டு வீட்டுல அப்பாவோட கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தவர். வந்துட்டு அந்த அந்த கம்யூனிஸ்டத்துல வந்து அவரு ரொம்ப கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தவர். அவரோட படைப்பு எல்லாத்துலயுமே இதை வந்து நீங்க பாக்கலாம். வந்து இப்ப கம்யூனிசம் சரியான கொள்கையா இல்லையாங்கிறது வேற கேள்வி. அதை அவர் எவ்வளவு முழுமையா நம்பினாரு, அதை முழுமையா நம்பினதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு நம்புற சித்தாந்தத்துல கூட அவருக்கு இடரலான அவரால் ஒத்துக்க முடியாத ஏதாவது ஒரு சில விஷயம் வந்ததுன்னா மொத்தம் ஜென்ரல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மூடி மறைச்சோ இல்ல அதையும் ஒத்துக்கிற மாதிரியோ அப்படிதான் பேசுவாங்க, அதை அதை விட்டு டோட்டலா விலகி நின்று பேசுவாங்க. இவரு அப்படி இல்லை, அதையும் ஒத்துக்கிட்டு அது ஆனால் அது சரியில்லை அப்படிங்கிறதையும் காட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசுவார் அவர். அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு, அதே சமயத்துல ஒத்து வராத விஷயத்தையும் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். அந்த மாதிரி வர பாக்குறது இப்பவும் கஷ்டம் தான் நினைக்கிறேன். மத்தபடி தமிழ் இலக்கியம்ங்கிறது யார் இருந்தாலும் எல்லாத்தையும் வாழுங்கிறதா என்னோட கருத்து.
ஓ சரி சரி, ரொம்ப நன்றி மது, மகிழ்ச்சி உங்களோட இந்த மாதிரி ஜெயகாந்தனை பத்தி நம்ம நினைவு கூர்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்களும் நிறைய உங்க பழைய நினைவுகள், அந்த ஜெயகாந்தன் பற்றிய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம் அப்புறமா. நன்றி மது.
நன்றி, நன்றி சார். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.